Yesterday I spoke about the shepherd and the sheep, and I spoke from the life of David too.
நேற்று தினத்திலே ஒரு மேய்ப்பன் ஆடுகள் என்பதை குறித்தும், விசேஷமாக தாவீது மேய்ப்பனாக இருந்த காரியத்தை குறித்தும் நான் பேசினேன்.
We know that David was a very special man in the history of God.
தேவனுடைய சரித்திரத்திலே தாவீது ஒரு விசேஷித்த மனிதனாய் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
That Jesus chose to come from the line of David.
தாவீதினுடைய அந்த வம்சத்திலே இயேசு வரும்படியாய் தெரிவு செய்தார்.
And that David was selected to be king of Israel because he was a man after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் தாவீது இருந்தபடியாலே தாவீதை தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தேர்ந்து கொண்டார்.
And how I spoke about how he had a faith and a love for God from a very young age.
மிகவும் இளம் பிராயத்திலிருந்தே தேவன் மீது ஒரு விசுவாசத்தையும் அன்பையும் கொண்டவனாய் எப்படி இருந்தான் என்று நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன்.
But I also now want to talk about the backsliding that happened in David's life.
அதே சமயத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த பின்மாற்றத்தை குறித்தும் கூட உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன்.
I spoke about how discouragement is such a horrible sin in the first session.
அதிரியப்படுவது எவ்வளவு பரிதாபமான மோசமான பாவம் என்பதை குறித்து கடந்த கூட்டத்திலே தியானித்தோம்.
I spoke specifically to the youth.
குறிப்பாக வாலிபர்களிடத்திலே பேசினேன்.
Because I want the youth to attack the sin from a young age.
என்னால் வாலிபர்கள் இளம் பிராயத்திலேயே பாவத்தை எதிர்த்து அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன்.
But it can affect all of us.
ஆனால் இந்த பாவம் நம்ம எல்லாரையுமே பாதிக்க முடியும்.
Something, some trouble can happen in our lives and we can get discouraged.
நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலாம், அது நம்மை அதிரியப்படுத்தி விடலாம்.
And this happened in David's life as well.
தாவீதுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது.
David was such an incredible man of God.
தேவனுடைய மிகவும் உன்னதமான ஒரு மனிதனாக தாவீது வாழ்ந்தார்.
He was the spirit of the Lord came upon him.
தேவனுடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்தார்.
He was a talented musician that wrote so many psalms that we sing today.
இன்றைக்கும் நாம் பாடக்கூடிய அநேக சங்கீதங்களை எழுதின தாவீது மிகவும் நேர்த்தியான ஒரு இசைக்காரனாக இருந்தார்.
He could play an instrument and the evil spirit would leave.
அவர் ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் பொழுது பல அசுத்த ஆவிகள் ஓடும்.
With in Saul.
சவுலுடைய மீது இருந்த அசுத்தாவி ஓடியது.
We know he was an incredibly brave shepherd.
அவன் மிகவும் தைரியமுள்ள ஒரு மேய்ப்பனாக இருந்தார்.
He killed Goliath.
கோலியாத்தை கொன்றார்.
He became king of Israel when he was 30 years old.
அவன் 30 வயதாக இருக்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினார்.
And we see him growing from strength to strength.
பலத்தின் மேல் பலமடைந்து வளர்ந்து கொண்டு போனார்.
Winning wars.
போர்களிலே ஜெயம் பெற்றார்.
Being good to his enemies like Saul's relatives.
சவுல் சவுனுடைய உறவினர்கள் போன்ற தன்னுடைய விரோதிகளுக்கும் நல்லவராகவே இருந்து வந்தார்.
Everything was growing great for about 20 years.
20 ஆண்டுகளாக எல்லாம் நேர்மையாக நடந்து வந்தது. சீராக நடந்து வந்தது.
Then he committed a great sin that we know with Bathsheba.
அதற்கு பிறகு பத்சிபா நடத்திலே ஒரு பெரிய பாவத்தில் விழுந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
He committed adultery with her.
பத்சிபாவோடு கூட விபச்சாரத்தில் விழுந்தார்.
Another man's wife.
வேறொரு மனிதனுடைய மனைவி.
Then he got the husband killed.
அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய கணவனை கொன்றார்.
And then he married her.
பிறகு பத்சிபாளை திருமணம் செய்தார்.
And they had a baby.
குழந்தை பிறந்தது.
One whole year.
ஒரு வருஷம் முழுவதும்.
He didn't repent.
ஒரு வருஷம் ஆகியும் அவர் மனம் திரும்பவில்லை.
He just kept it quiet.
அமைதியாக இருந்து விட்டார்.
Thinking it didn't matter.
அது ஒரு பொருட்டல்ல என்று எண்ணினார்.
The prophet of God had to come and expose him.
தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை குறித்து வெளிரங்கமாக்க வேண்டியிருந்தது.
He had studied God's word.
தேவனுடைய வார்த்தையை படித்த மனிதர் தேவன் தாவீது.
I have hid my word in your heart and I might not sin against you.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொன்ன தாவீது.
He wrote that.
அவர் தான் அந்த தாவீது.
He knew the 10 commandments.
10 கற்பனைகளை அறிந்திருந்தார்.
I do not know any man of God who has committed to his or disobeyed two of the 10 commandments.
அந்த 10 கற்பனைகளில் இரண்டு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு தேவ மனிதனையும் நான் பார்த்ததில்லை.
One of the greatest men of God in the Old Testament, he disobeyed two of the biggest 10 commandments. Don't murder and don't commit adultery.
பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர்களே ஒருவர் இரண்டு கற்பனைகள், அதுவும் இரண்டும் பெரிய கற்பனைகள், கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, இந்த இரண்டு கட்டளைகளை மீறினவர்.
And he hid his sin for a whole year.
ஒரு வருஷம் முழுவதுமாக அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாதபடி மறைத்து வைத்தார்.
And I think what happened is he slowly hardened his heart.
Enna nadandhadu endru sonnal idu konja konjamaga indha paavam avanude irudhayathai kadinamaaki vittadu.
The sin happened over a few days.
Paavam seidha naatkal migum kurige naatkal dhaan.
The adultery and the murder.
Andha kolaiyum vibacharamum nadandhadu oru sila naatkal dhaan.
But then the rest of the time he just got discouraged.
Anal meediyulla naatkalile avar sorndu ponar adheriyapattar.
and hardened his heart.
தன் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்.
Then the prophet comes and tells him, you're the man who sinned.
அந்த தீர்க்கதரிசி வந்து நீதான் அந்த மனிதன் பாவம் செய்தவன் என்று சொல்கிறார்.
And he writes a beautiful psalm, I think it's Psalm 51.
சங்கீதம் 51 அருமையான ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார்.
Where he says, create in me a clean heart.
சுத்த ஆண்டவரே ஒரு சுத்த புதிய இருதயத்தை என்னை உருவாக்கும்.
Don't take away your holy spirit from me.
பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்து போடாமல் இரும்.
Restore unto me the joy of your salvation.
இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும்.
Renew your right spirit.
எனக்குள்ளே புதிய ஆவியை ஆண்டவரே புதுப்பியும்.
He wrote all of this.
இவையெல்லாம் எழுதினார்.
But if I read what happens after this,
ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நான் வாசித்தால்,
I don't see a man of God.
அவர் தேவனுடைய மனிதனாய் நான் பார்க்கவில்லை.
I'm not talking about Bathsheba and what happened then.
பத்சேபாளும் அந்த பாவம் நடந்த அந்த சமயத்தை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை.
I'm not talking about after one year later after he repented of his sin.
அந்த பாவத்தை குறித்து ஒரு வருஷம் பிறகு கழித்து மனம் திரும்பினார் அந்த காலத்தை குறித்து பேசவில்லை.
I'm talking after that.
அதற்கு பிறகு உள்ள காலங்கள்.
I don't see a man who is close to God.
தேவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தாவீதை நான் பார்க்க முடியவில்லை.
I find that he has trouble in his life all the time.
தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக குடும்பங்களிலே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை.
His oldest children are fighting with each other.
தன்னுடைய மூத்த மகன்கள் எல்லாரும் வளர்ந்த மகன்கள் எல்லாரும் ஒருவரோடு சண்டை போடுகிறார்கள்.
Committing horrible sins against his brother and sister, their own his own children.
தன்னுடைய சொந்த பிள்ளைகள் தான் ஒரு மகன் இன்னொரு மகளிடத்திலே அருவருப்பான காரியங்களை செய்கிறான் பாவம் செய்கிறான்.
So much so that one son kills another son because of what that one son did to his sister.
ஒரு மனிதன் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரி அவனோடு செய்த பாவத்தின் நிமித்தமாக அந்த சகோதரனுடைய அண்ணன் இவனை கொலை செய்கிறான்.
Then one of his sons, Absalom, starts fighting against his father.
அப்சலோம் அப்பாவையே சேர்த்து சண்டை போட ஆரம்பித்து விட்டான்.
This is all in 2 Samuel.
இவைகள் எல்லாம் இரண்டாம் சாமுவேல்ல இருக்குது.
So 2 Samuel 11 talks about David and Bathsheba.
2 சாமுவேல் 11 ஆம் அதிகாரம் தாவீது பத்சேபாளை குறித்து பேசுகிறது.
Then as I go chapter after chapter 12 13 14 15 16
12 13 14 15 16 அதிகாரங்கள் 2 சாமுவேல் வாசிக்கும் பொழுது
it's just trouble.
பிரச்சனைகள் தான்.
And it's from his own family.
தன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள்.
Evil.
பொல்லாப்பான காரியம்.
Not children are just being bad on, they are doing very evil acts.
ஏதோ பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகள் என்றால் அல்ல, அவள் செய்கிற காரியமே ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறார்கள், கொடூரமான காரியத்தை செய்கிறார்கள்.
Absalom tries to become king.
அப்சலோம் தான் தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி தகப்பனை தள்ளுகிறான்.
He has to fight his own son.
தன்னுடைய சொந்த மகனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை.
His own son has to be killed.
தன்னுடைய சொந்த குமாரனே அவன் மரித்தான், கொலை செய்யப்பட்டான்.
And then somebody else starts a revolt.
அதுக்கு பிறகு வேறு யாரோ முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள்.
David prayed a nice prayer.
தாவீது நல்ல ஒரு ஜெபத்தை செய்தான்.
He said, create in me a clean heart.
ஆண்டவரே புது இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும்.
But I don't see a life of a man of God after that.
ஆனால் அதற்கு பிறகு ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை என்னால் பார்க்க முடியவில்லை அவனுடைய வாழ்க்கையில்.
And it spoke to me.
அதே நேரத்தில் பேசியது.
Something happened after Bathsheba, that sin of Bathsheba.
பத்சேபாவுடைய பாவத்துக்கு பின்பு ஏதோ ஒன்று நடந்தது.
For years.
வருடங்களாக.
And I want to share that for our, it says that the stories have been given for our instruction.
இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய திருஷ்டாந்தங்களாக நமக்கு மாதிரியாக இருக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது.
I find that we can sometime be born again and be serious to follow the Lord.
நாம் சில சமயத்திலே மனம் திரும்பின பிறகு தேவனை பின்பற்றுவதிலே மிகவும் தீவிரமாக மும்முரமாக இருக்கிறோம்.
And then we are serious to follow the Lord for a while.
கொஞ்ச நாட்கள் மும்முரமாக தேவனை பின்பற்றுகிறோம்.
But then something happens.
பிறகு ஏதோ ஒன்று நடக்கிறது.
Maybe we choose the wrong life partner.
ஒருவேளை தவறான வாழ்க்கை துணையை தெரிவு செய்து கொண்டோம்.
Maybe we take up some job that's running after money.
அல்லது பணத்தின் பின்னாக போகக்கூடிய ஒரு வேலையை தெரிவு செய்து விட்டோம்.
Maybe it's something that happens with our in-laws or something.
அல்லது நம்முடைய மாமனாரோட மாமியாரோட அல்லது அவருடைய குடும்பத்தாரோட ஏதோ சம்பவம் நடந்து விட்டது.
We get caught up in some sin.
ஏதோ ஒரு பாவத்திலே மாட்டிக்கொண்டோம்.
And it is in it for a while, but then after some time we try to get rid of it.
அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் ஆகிறது, அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறோம்.
And maybe we even repent from it.
அதற்காக மனம் திரும்புகிறோம்.
But something is not the same after that.
ஆனால் அதற்கு பிறகு காரியங்கள் அதே போல இருக்கவில்லை.
I have trouble regaining my first love.
அந்த ஆதி அன்புக்கு திரும்பி செல்வதிலே எனக்கு பிரச்சனை.
When I was a young teenager or when I accepted the Lord or in my 20s, I loved the Lord and was so pure.
நான் 20 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக வாழ்ந்தேன், மிகவும் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன்.
But then maybe the worries of this world.
அதற்கு பிறகு உலகத்தின் கவலைகள் வர ஆரம்பித்தது.
Or riches.
அல்லது உலகத்தின் ஐஸ்வரியத்தின் மயக்கம்.
Desire for something.
அல்லது ஏதோ ஒன்றுக்காய் இருக்கக்கூடிய ஆசை.
It chokes me from being fruitful.
நான் கனிதரக்கூடியவனா இல்லாதபடிக்கு அதை நீ அமுக்கி போடுகிறது.
It's like thorns.
அது முட்களை போல குத்துகிறது.
And so I try to get rid of the thorns.
ஆகவே இந்த முட்களிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறேன்.
But I can't seem to bear much fruit.
ஆனால் அதிக கனிகளை கொடுப்பது போல தெரியவில்லை.
And I ask the Lord, what should I do?
ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்?
And I keep trying to get back to that life I used to have.
நான் ஏற்கனவே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்குள்ளாய் மீண்டும் வர வேண்டுமே என்று போராடுகிறேன்.
And I say, Lord, is there some big sin in my life?
ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பாவம் இருக்கிறதா?
And I try to get rid of the big sins.
நான் பெரிய பாவங்களை விட்டு விடுகிறேன்.
But something is still missing.
ஆனாலும் ஏதோ ஒன்று அங்கே இழந்திருக்கிறது.
See, this reminds me of the life of David.
இது என்னை தாவீதுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்க விரும்புகிறது.
He took care of the big sin.
அவன் பாவங்களை அறிக்கை செய்து நீக்கி விட்டான்.
He repented of it.
அதை குறித்து மனம் திரும்பி விட்டான்.
His first child with Bathsheba even died.
அந்த பத்சிபாலின் மூலமாய் பெற்ற முதல் குழந்தை மறித்து விட்டது.
God punished him.
தேவன் அவனை தண்டித்தார்.
But then he had other children too.
அதற்கு பிறகு மற்ற பிள்ளைகள் பிறந்தார்கள்.
Solomon. God, even when Solomon was born, God sent a message to David through Nathan the prophet.
நாத்தான் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார் தாவீதுக்கு.
That his name is Jedidiah, means loved by God.
ஜெகாயா என்பதனுடைய அர்த்த பொருளின் அர்த்தம் தேவனால் நேசிக்கப்பட்டவன்.
But you don't see the life of David being very different.
ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை வித்தியாசமாய் மாறினதை நம்மால் பார்க்க முடியவில்லை.
And I don't know how long it is, but it seems for many years David's life was very different.
தாவீதுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருந்தது எவ்வளவு ஆண்டுகள் எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஒரு சில காலகட்டங்கள்.
Until it gets really bad.
மிக மோசமான நிலைமைக்கு வரும் வரை.
And I can read about that in 1 Chronicles chapter 21.
ஒன்று நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன்.
It's written in 2 Samuel 24, but it's also written in 1 Chronicles 21.
2 Samuel 24ஆம் அதிகாரத்திலேயும் அதே நேரத்திலே 1 நாளாம் 21ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
And it talks about when David sinned again.
மீண்டுமாய் தாவீது பாவம் செய்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
That the devil directly moved David.
பிசாசு தாவீதுடைய இருதயத்தை ஏவினான்.
It says that in verse chapter 21 verse 1.
21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவி விட்டான்.
This is how bad it got.
இந்த அளவுக்கு மோசமாய் போய் விட்டது.
David had repented from Bathsheba.
பத்சேபாளுடைய பாவத்திலிருந்து தாவீது மனம் திரும்பினார்.
It doesn't say that Satan moved David to commit adultery.
சாத்தான் தாவீதை விபச்சாரம் செய்யும் முடியாக ஏவி விட்டான் என்று அங்கே எழுதப்படவில்லை.
David just fell into adultery.
தாவீதோ விபச்சாரத்தில் விழுந்து விட்டார்.
He made a choice.
அவர் தான் அந்த தெரிவை செய்தார்.
But even though he repented of that sin,
அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பினாலும் கூட,
David had gotten so lukewarm.
அவர் மிகுந்த வெதுவெதுப்பாய் தனிந்து போய்விட்டார்.
He didn't completely reject God and start worshiping idols.
அவர் உடனடியாக விக்கிரகங்களை வணங்கக்கூடிய அளவுக்கு அவர் பின்மாறி போகவில்லை.
But he became so lukewarm that the devil himself could affect David.
தாவீதை பிசாசே தூண்டும் அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிந்து போய்விட்டார். வெதுவெதுப்பாயாகிவிட்டார்.
The devil afflicted Saul.
சவுலை பிசாசு உபத்திரப்படுத்தினார்.
We know that.
அதை நாம் அறிந்திருக்கிறோம்.
But you know the devil is even affecting David.
இப்பொழுது தாவீதையே பிசாசு தாக்கம் பண்ணுகிறது.
This is after all the psalms he wrote.
எல்லா சங்கீதங்களும் எழுதிய பிறகு.
This is after he killed Goliath.
கோலியாத்தை கொன்ற பிறகு.
This is after he became king of Israel.
இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறின பிறகு.
After all of that.
இவைகள் எல்லாவற்றுக்கும் பிறகு.
It comes to a point so bad in David's life that the devil can affect David.
தாவீதோடு கூட பிசாசே பேசி தூண்டிவிட்டு காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமாகிவிட்டார்.
That he can move David. It says
inge paarkrom daavida yevi vittan pisasu.
And we see that in verse 7 that God was displeased with David.
Ena vasathile vaasikrom devudeya paarvaiki aagadavadan abdinale endu vaasikrom.
Read what David says in response in verse 8.
Etta vasathile daavid enna solugiraar.
David said to God,
daavid devan nokki,
yeah, go ahead, yeah.
Naan indha kaarithai seidhinal migavum paavam seidhen, ippodum ummudi adiyanin akramathai neeki vidum, vegu puthiyanamai seidhen endrar.
I have sinned.
நான் பாவம் செய்தேன்.
Very very humble.
மிகவும் தாழ்மையான மனிதன்.
Very contrite.
மிகவும் நொறுங்கிய ஆவியுடைய மனிதர்.
This is how David also responded when he fell with Bathsheba a year later.
ஒரு ஆண்டு கழித்து பத்சேபாவோட பாவம் செய்தபோது இப்படிதான் அவர் உணர்ந்தார்.
But David was not truly broken.
ஆனால் தாவீது உண்மையாலுமே உடைக்கப்படவில்லை.
He said all the right words.
சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கே ஜெபிக்கிறார்.
But I know he was not truly broken.
ஆனால் உண்மையாலுமே உடைக்கப்படவில்லை.
He had not reached his breaking point.
அந்த உடைபடக்கூடிய இடத்திற்கு இன்னுமாய் வரவில்லை.
And I'll tell you how I know.
நான் எப்படி அறிந்திருக்கிறேன், எப்படி எனக்கு தெரிஞ்சது என்று சொல்கிறேன்.
Because I read what happens next.
அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்.
And I want to read from verse 9.
ஒன்பதாம் வசனம்.
All the way verse 12.
ஒன்பது முதல் பன்னெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒன்னு நாளாகமம் 21 அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்கள் முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்திலே நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாருமென்றான். அப்பொழுது யோசித்து பாருமென்றான்.
So what God says to David is, I'll give you three choices.
Devan Davidai paarthu moonru kaarigala munbaga vekkiren.
Option A, 3 years of famine.
Mudhalavathu A endradana oru therivu, moonru varsha panjam.
Option B, you'll be chased by your enemies for 3 months.
Moonravathu B endradana therivu enna vendral, un satrukalinaale moonru maadham nee thodarapaduvai.
Option C, 3 days of pestilence, that means some kind of famine or disease.
And moonravathu C endradana therivu, oru vidhamana kollai noy.
God gave David the three choices of punishment.
Ange moonru tharanangal, moonru therivugalai kodukkar.
What would you choose?
Nee edhai therndedupai?
If you put yourself in the place of David,
Davidinudaiya edathila neenga irukkireenga vechukkom,
what will you choose?
Neengal edhai therivu seivirgal?
Now see what David said in verse 13.
13th vasanathile David enna solugiran. Appozhudhu David kaathai nokki, kodiya idukkalil agappattirukiren, ippozhu naan kartharudaiya kaiyile vizhuvenaaga, avarudaiya irakkangal maga periyathu, manushar kaiyile vizhaadirupenaaga endran.
This is where I know that David had not fully repented.
Inge dhaan David mulumiyaga manam thirumbavillai endradhai naan arigiren.
Who sinned?
Paavam seidhathu yaar?
David sinned.
தாவீது பாவம் செய்தான்.
David was moved by the devil himself.
தாவீது பிசாசினால ஏவப்பட்டு பாவம் செய்தான்.
But yet when God said, what kind of punishment do you want?
இங்கே என்ன விதமான தண்டனை உனக்கு வேண்டும் என்று தேவன் கேட்டபொழுது,
please God,
ஆண்டவரே,
don't let me fall.
நான் சத்துருன் கையில் விழாதிருப்பேன்.
Into the hands of man.
மனிதனுடைய கையில் நான் விழாதிருப்பேன்.
Because I'm afraid what they'll do to me.
எனக்கு என்ன செய்வாங்கன்னு எனக்கு பயம்.
I'm scared of what they'll do to me.
அவங்க எனக்கு என்ன செய்வாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு.
David, whose fault is it?
யாருடைய தவறு?
Who got us into this trouble in the first place?
முதலாவது இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது யாருடைய பொறுப்பு?
You did.
நீதான் செய்தாய்.
But now what do you want?
இப்போது உனக்கு என்ன வேண்டும்?
You don't want to have trouble for your enemies.
இப்போது உன்னுடைய சத்துருக்கள் மூலமா உனக்கு பிரச்சனை வேண்டாம் என்று சொல்கிறாய்.
So yeah God, you hurt all the people there. You hurt all the people. Just don't hurt me.
ஆண்டவரே, அந்த மக்களுக்கு வேண்டுமானால் தீமை வரட்டும், எனக்கு வேண்டாம். ஆண்டவரே,
bring pestilence on the land.
ஆண்டவரே, தேசத்திலே பஞ்சம் கொள்ளை வரட்டும்.
70,000 people died.
அங்க 70,000 மக்கள் இறந்தார்கள்.
But please don't hurt me.
ஆனா எனக்கு நான் சாக கூடாது.
Because I'm afraid what the, if I'm chased by my enemies, what they'll do to me.
என்னுடைய சத்துருக்கள் என்னை பின்தொடர்ந்தால் எனக்கு என்ன செய்வார்கள் என்று எனக்கு பயமா இருக்கிறது.
Everybody knows David the 17-year-old boy as a very courageous man.
17 வயதாக இருந்த தாவீது தைரியசாலியாக இருந்தான் என்று எல்லாருக்கும் தெரியும்.
But here you see David the coward.
ஆனால் இங்கே தாவீது ஒரு கோழையாக மாறிவிட்டார்.
This is how bad it got.
இவ்வளவு மோசமாக காரியங்கள் போய்விட்டது.
I can pray all the things, Lord, I've sinned greatly, I've done all this great thing.
ஆண்டவரே, நான் பாவம் செய்து இந்த காரியத்தில் ஆண்டவரே மிகவும் பாவம் செய்து என்றெல்லாம் சரியான வார்த்தைகளை ஜெபிக்கலாம்.
But when God says, so how should I punish you? No, no, please don't hurt me.
ஆனால் உன்னை எப்படி நான் தண்டிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது, என்னை தண்டிக்க வேண்டாம்.
Just please forgive me. That's all. Let's
என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். எனக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை வரட்டும்.
And this is where David was at a low point.
இங்கேதான் மிகவும் கீழான ஒரு இடத்திற்கு தாவீது வந்து விட்டார்.
Saying all the right things.
சொல்லுகிறது சரியான காரியங்கள் தான்.
Even praying the sinner's prayer.
ஒரு பாவியுடைய ஜெபத்தை கூட ஜெபிக்கலாம்.
But in the little choices that David makes, you can tell he still wants himself on the throne.
ஆனால் தாவீது செய்யக்கூடிய சிறு சிறு தெரிவுகளை வைத்தே இன்னும் தாவீது சிங்காசனத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
So this is the application for me. Dear brothers and sisters, if we are lukewarm and we are seeking to regain our first love,
ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே பாவம் செய்து விட்ட பிறகு மீண்டுமாய் அந்த ஆதி அன்புக்கு வர வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற வேளையிலே,
we can pray the sinner's prayer,
ஒரு பாவியின் ஜெபத்தை நேர்த்தியாக செய்யலாம்,
we can shed all kinds of tears,
எல்லாவிதமான கண்ணீரையும் விடலாம்,
but God is testing in the small little choices we make.
அதற்கு பிறகு தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய சிறு சிறு தெரிவுகளிலே எவ்விதமான தெரிவுகளை நீ தெரிவு செய்கிறாய் என்பதை வைத்து
அமர்ந்திருக்கிறதா? Please God, don't hurt me.
ஆண்டவரே என்னை தயவு செய்து புண்படுத்தாதரும்.
Don't let me suffer in the hands of man.
சத்துருடைய கையில நான் விழாதிருப்பேனாக.
Please God, give me a good boss.
ஆண்டவரே எனக்கு நல்ல மேலதிகாரி எனக்கு தாரும்.
Why? Because I'm your child, God.
என்ன நான் உம்முடைய பிள்ளை.
Don't let me fall into the hands of man.
நான் மனிதருடைய கையில விழாதிருப்பேனாக.
So many ways in which we can think we deserve something.
பல விதங்களிலே நான் இதற்கு தகுதியானவன் தான் என்பதை நாம எண்ணிக்கொண்டிருக்க முடியும்.
But then you see just a few verses later how David changed.
ஆனால் அதற்கு பிறகு ஒரு சில வசனங்கள் கழித்து தாவீது எப்படி மாறினார் என்பதை நாம் பார்க்கலாம்.
This is a message of hope.
இது நம்பிக்கையின் செய்தி.
This is a message of redemption.
இது மீட்பின் செய்தி.
This is the redemption didn't happen when he repented from Bathsheba.
இந்த மீட்பு பத்சேபாளோடு கூட பாவம் செய்த பொழுது நடந்த மீட்பு அல்ல.
I believe he got lukewarm even though he wrote songs or all thing, he was lukewarm for many years.
எவ்வளவு சங்கீதங்களை எழுதியிருந்தாலும் கூட அவர் வெதுவெதுப்பான தனிந்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் இருந்து வந்தார்.
And because he was not fiery hot for God, the devil was able to affect him.
தேவனுக்கென்று எரிகிற ஒரு தீப்பந்தமாக இல்லாதபடினாலே பிசாசு இப்பொழுது வந்து அவனை தாக்கி விட்டான்.
And David the strong courageous man became David the coward.
மிகவும் வலிமை வாய்ந்த தைரியசாலியான தாவீது இப்போது கோழையான தாவீதாய் மாறிவிட்டார்.
But in verse 17 I see a different spirit in David.
ஆனால் 17 வசனத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான ஒரு ஆவியை பார்க்கிறேன். 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தரே தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அது எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன்? நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான்.
David was the king.
தாவீது ஒரு ராஜா.
He was the ruler of the whole country.
அந்த முழு நாட்டிற்கும் அவர் அதிபதி.
But he got to the point where God, it was his people, he was in control of all of them.
அந்த மக்களை எல்லாம் கட்டுப்படுத்தினவர் இவர்தான். இவருடைய ஆளுகையின் கீழாய்த்தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள்.
He could send them out to war and they get killed.
இவன் இந்த மக்களை போருக்கு அனுப்பலாம், அந்த மக்கள் அங்கே போரிலே செத்து விடுவார்கள்.
The king had that authority.
அந்த ராஜாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
But he came to the point where he said, God, don't touch your people.
ஆனால் ஆண்டவரே, என்னுடைய மக்களை தொட வேண்டாம்.
Touch me.
என்னை தொடுமாண்டவரே, அந்த இடத்துக்கு வந்து விட்டார்.
I am the one who sinned.
நான் தான் பாவம் செய்தேன்.
I am the one who is at fault.
நான் தான் தவறு செய்தவன்.
I'll take the blame.
நான் அந்த பழியை நான் எடுத்துக்கொள்கிறேன்.
Do anything you want.
ஆண்டவரே, நீ என்ன வேண்டுமாலும் செய்யும்.
Against me.
எனக்கு விரோதமாய்.
Just don't touch your people.
அவர்களுடைய ஜனங்களை தொட வேண்டாம்.
We see the spirit in Moses.
இந்த ஆவியை மோசேனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம்.
When the people were sinning and offering the built that golden calf.
அந்த மக்கள் பாவம் செய்து பொன் கன்று கட்டுக்குட்டியை செய்து அதை வணங்கும் பொழுது,
God said, I'll kill those whole people and start a new race through you, Moses.
மோசேயே, இந்த ஜனங்கள் எல்லாம் நான் இப்பொழுது அழித்து விடட்டும், உன் சந்ததியின் மூலமாக வேறொரு மக்களை நான் உண்டாக்கட்டும் என்று சொன்னார்.
But we see the heart of the humblest man on the earth.
பூமியிலே உள்ள மிகவும் தாழ்வுள்ள மனிதனுடைய இருதயத்தை அங்கே நாம் பார்க்கிறோம்.
We see why God used to talk to Moses face to face.
மோசேயோடு கூட ஏன் தேவன் முகமுகமாய் பேசினார் என்று நாம் அறிகிறோம்.
Because when God said, I give you a new race.
உனக்கு உன் மூலமாக ஒரு புது சந்ததி உண்டாக்குறேன் என்று சொன்னபொழுது,
Moses said no.
மோசே, வேண்டாம் என்று
சொல்லிவிட்டார். Don't start anything through me.
என் மூலமாக என்று வேண்டாம் ஆண்டவரே.
Those are your people.
இவர்கள் தான் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே.
This is the God of Abraham, Isaac and Jacob.
ஆண்டவரே, நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன்.
This is not God of Abraham, Isaac and Jacob and Moses.
இது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசேயின் தேவன் அல்ல.
No Lord, all of those people are your people.
ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் உம்முடைய ஜனங்கள்.
Save them.
அவர்களை ரட்சியும் ஆண்டவரே.
For your name's sake.
உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் ரட்சியும்.
What was wrong in Moses saying, "Yeah, start a race through me"? God is the one who suggested it.
தேவன் தானே சொன்னாரே, என் மூலமாக இன்னொரு சந்ததி ஆரம்பிக்கும்படியாய் ஆரம்பியும் ஆண்டவர் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது?
What was wrong with David choosing? Hey, you gave me 3 choices, God, I'm going to choose the one I want.
ஆண்டவரே, நீர் தான் 3 தெருவுகளை என் முன்னாக வைத்து நான் அதிலே ஒன்றை தெரிவு செய்து கொண்டேன், அதில் என்ன தவறு இருக்கிறது?
God's looking at the heart.
ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்.
Some of the choices God gives us, God is looking at the heart too.
நம்மிடத்திலேயும் கூட தேவன் பல தெரிவுகளை நம்முன்னாக வைக்கிறார், அதிலே நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்.
These are all open doors from God.
இவங்களெல்லாம் தேவனால் வந்ததான திறந்த கதவுகள் தான்.
God is saying, I'll see which one you choose.
தேவன் பார்க்கிறார், நீ எந்த கதவை தெரிவு செய்ய போகிறாய்.
And he's looking, and I am absolutely convinced that God wants to restore our first love.
நம்முடைய ஆதி அன்புக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதில் எனக்கு நிச்சயம் உண்டு.
He's not punishing us.
அவர் நம்மை தண்டிக்கவில்லை.
He's not trying to punish us for our lukewarmness.
நம்முடைய தனிந்து போன வாழ்க்கைக்காக அவர் நம்மை தண்டிக்கவில்லை.
He wants to draw you back.
அவர் மீண்டும் தம் பக்கமாய் உன்னை இழுத்துக்கொள்ள விரும்புகிறார்.
To a boiling hot love for God.
மிகவும் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூடான ஒரு அன்புக்குள்ளாய் உன்னை கொண்டு வர விரும்புகிறார்.
David got it.
David அதை பெற்றுக் கொண்டார்.
It took him many years to get it.
அதை பெற்றுக் கொள்வதற்கு அநேக ஆண்டுகள் ஆனது.
It doesn't have to take us many years to get it.
நமக்கும் அதை பெற்றுக் கொள்வதற்கு அநேக ஆண்டுகள் தேவையில்லை.
He finally said, God, I am the one to blame.
ஆண்டவரே, நான் தான் பாவம் செய்தேன்.
I am worse than everybody else.
ஆண்டவரே, மற்ற எல்லாரை காட்டிலும் நான் மோசமானவன். ஆண்டவரே,
all the other sheep are fine, I am the sheep.
மற்ற ஆடுகள் எல்லாம் நேர்த்தியானது. ஆண்டவரே, நான் தான் மோசமான ஆடு. ஆண்டவரே,
I am the one, Lord, who is in the most need of you.
ஆண்டவரே, நான் தான் அதிகமான தேவையில் இருக்கிறேன், நீர் எனக்கு தேவை. ஆண்டவரே,
so all the other sisters can get married, but it's okay if I don't get married.
ஆண்டவரே, மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் திருமணமாகட்டும், எனக்கு திருமணமாகவில்லை என்றால் பரவாயில்லை. ஆண்டவரே,
because I am the last.
என்ன, நான் தான் கடைசியா இருக்கிறேன்.
All the other brothers can get a good job, but I am the last, Lord.
மற்ற சகோதரர்கள் எல்லாரும் நல்ல வேலை கிடைக்கட்டும், நான் கடைசியா இருக்கிறேன்.
I am the one who has hurt you so much.
நான் தான் உம்மை அந்த அளவாய் காயப்படுத்தினேன்.
That is the spirit that God is looking for in some.
இப்படிப்பட்ட ஆவியை தான் தேவன் நம்மிலே இருக்கிறதா என்று பார்க்கிறார்.
And God is showing me, this is the spirit, Sandeep, this is the heart I am looking for in you.
சந்தீப்பே, இவ்விதமான இருதயம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன்.
If I see that in you, I'll fill you with the Holy Spirit quickly.
இந்த ஆவியை நான் உன்னிடத்தில் இருக்கிறதை பார்த்து விட்டால் என்னுடைய பரிசுத்த உடனடியாக நிரப்பி விடுவேன்.
But you think you're not that bad.
ஆனால் அந்த அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
You think you can, you're not too bad.
அந்த அளவுக்கு நான் மோசமானவனாக இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
Lord, let your hand be on me. I'm the one who
ஆண்டவரே, நான் தான் உம்மை தவற செய்து விட்டேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் தவறி விட்டேன். ஆண்டவரே, அது உங்களுக்கு காரணம் எனக்கு விரோதமாக இருக்கட்டும்.
These other brothers and the sisters in the church may not be doing everything right, but Lord, let your hand be against me.
இந்த விதமான சகோதரர்கள் அவர்கள் சபையில நிறுத்தியான காரியங்கள் எல்லாம் அவர்களை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தேவனே, உடைய காரம் எனக்கு விரோதமா இருக்கட்டும்.
Let it not be against your people.
ஆண்டவரே, உடைய ஜனங்களுக்கு விரோதமா இருக்க வேண்டாம். ஆண்டவரே,
Lord, I have not done a good enough job as an elder. That's why the brothers or sisters in our church are lukewarm.
ஆண்டவரே, ஒரு மூப்பனா இருக்கக்கூடிய நான் இந்த பணியை செம்மையாக செய்யவில்லை. ஆண்டவரே, ஆகவே தான் இந்த சபையிலே மக்கள் ஆண்டவரே தனிந்து போயிருக்கிறார்கள்.
Let your hand be against me.
உடைய காரம் எனக்கு விரோதமா இருக்கட்டும்.
This is the heart I want to have.
இவ்விதமான இறுதியம் தான் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Even as a leader,
ஒரு தலைவனாக இருக்கும் பொழுதும் கூட,
I don't want to blame other people.
நான் மற்ற மக்களை குறை சொல்ல விரும்பவில்லை.
I still need to be strong to correct.
நான் அதே சமயத்திலே அவர்களை திருத்துவதற்கு நான் உறுதியாக இருக்க வேண்டும்.
I still need to be firm and disciplined.
நான் அதே சமயத்திலே நான் ஒழுக்கத்திலேயும் கட்டுப்பாட்டிலேயும் நான் உறுதியாக இருக்க வேண்டும்.
David can still be king of Israel.
தாவீது இன்னும் தாவீது என்ற இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தான் இருக்கிறார்.
But his heart is, Lord, yet your hand be against me.
ஆனால் அவருடைய இருதயமானது எப்படி மாறிவிட்டது? ஆண்டவரே, உம்முடைய கரம் எனக்கு விரோதமாகும், என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருக்கட்டும். ஆண்டவரே,
Be tough on me.
ஆண்டவரே, என் மீது நீர் கடினமாயிரும்.
Go easy on them.
ஆனால் இவர்கள் மீது ஆண்டவரே லகுவாயிரும்.
They are sheep.
அவங்க நம்முடைய ஆடுகள். ஆண்டவரே,
I want to tend them.
நான் ஆண்டவரே அவளை மேய்க்க வேண்டும்.
But Lord, I want to be, you can be tough on me.
ஆனால் ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் கண்டிப்பாயிரும்.
I'll take the blame.
நான் அந்த பழியை எடுத்துக்கொள்கிறேன்.
I'll stand in the gap.
நான் அந்த திறப்பின் வாசலில் நிற்கிறேன்.
That's what it says about Moses.
மோசே குறித்து இதை தான் வாசிக்கிறோம்.
That he stood in the gap.
அந்த திறப்பின் வாசலில் நின்றார்.
I think, let me see if I can find it.
இந்த வசனத்தை நான் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கிறேன்.
Yeah, it's Psalm 106.
சங்கீதம் 106.
Psalm 106 verse 19.
சங்கீதம் 106:19.
Psalm 106 verse 19. The people made a calf and worshipped a molten image.
சங்கீதம் 106:19. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள்.
Verse 21. They forgot God the Savior.
21 வசனத்திலே தேவன் தங்களுடைய தேவனை மறந்தார்கள். அது தமிழ்ல 22 வசனம், தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள்.
Verse 22, they forgot the wonders and the awesome things by the Red Sea.
சிவந்த சமுத்திர தண்டிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தேவனை மறந்தார்கள்.
Verse 23, God said he would destroy them had not Moses, his chosen one, stood in the gap.
ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றார்.
One man.
ஒரு மனிதர்.
God gave him the choice, saying, Moses, move, I'll destroy them.
தேவன் ஒரு தெளிவை அவனுக்கு முன்பாக வைத்தார். மோசே, நீ தள்ளிக்க, நான் இப்போ இவங்களை அழிச்சிடுறேன்.
Just move out of the gap, I'll destroy them.
அந்த திறப்பின் வாசலிருந்து கொஞ்சம் தள்ளிவிடு, நான் இவர்களை அழித்து விடுகிறேன்.
Just move out of the way, you'll escape it.
நீ கொஞ்சம் தள்ளிவிடு, நீ பிழைத்துக் கொள்ளலாம், தப்பித்துக் கொள்ளலாம்.
Moses, no, I'm not moving.
ஆனால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் ஆண்டவரே.
Please don't destroy your people.
ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தை அழித்து விடாதரும்.
I'll take the blame.
ஆண்டவரே, அந்த பழியை நான் எடுத்துக்கொள்கிறேன்.
I have failed you, Lord, more than these people have.
இந்த மக்களை காட்டிலும் அதிகமாக நான் தான் ஆண்டவரே உம்மிடத்திலே நான் தவறி இருக்கிறேன்.
This is the point where David had come to.
இந்த ஒரு கட்டத்திற்கு தாவீத் வந்து விட்டார்.
This is a different spirit altogether.
இது முற்றிலுமாய் வித்தியாசமான ஒரு ஆவி.
This is the spirit I want to have.
இந்த ஆவியை தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
This is the spirit that the godly saints have, who have a fire for God.
தேவ மனிதர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார்கள்.
This is the spirit my master had.
என்னுடைய எஜமானுக்கு இப்படிப்பட்ட ஆவி தான் இருந்தது.
He laid down his life for me.
அவர் தம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார்.
He stood in the gap.
அவர் அந்த திறப்பின் வாசலில் நின்றார்.
He told the father, he told the righteous judge, don't hit Sandeep, hit me.
என்னுடைய பிதாவாகிய தேவனிடத்தில், நியாயாதிபதியிடத்தில் சொன்னார், என் சந்திப்பை அடிக்க வேண்டாம், என்னை அடித்து விடும் என்று சொன்னார்.
He is my example.
அவருடைய மாதிரி.
What does that mean?
அதன் பொருள் என்ன?
That means I should also be like that.
நானும் அதே போல இருக்க வேண்டும்.
Lord, I'll take the blame.
ஆண்டவரே, நான் அந்த பழியை எடுத்துக்கொள்கிறேன்.
I'll take the responsibility to encourage these young people.
ஆண்டவரே, இந்த வாலிபர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன்.
Let them all be worldly, Lord. I'll seek your face.
ஆண்டவரே, அவர்கள் உலகத்தாராய் இருக்கட்டும், நான் உம்முடைய முகத்தை தேடுவேன்.
And I'll encourage them.
நான் அவர்களை உற்சாகப்படுத்துவேன்.
I'll be the one.
நான் அந்த நபரிலே ஒருவராய் இருப்பேன்.
Because Lord, I failed you so much.
ஏனென்றால் நான் இவ்வளவு உம்மிடத்தில் தவறி இருக்கிறேன்.
I had such good parents.
எனக்கு நல்ல பெற்றோர் இருந்தார்கள்.
I don't mean this in a bad way.
நான் அதை நல்ல கெட்ட வழியில் நான் சொல்லவில்லை.
But I think I had some one of the best parents that have ever lived.
வாழ்ந்த நபர்களிலே மிகவும் சிறந்த பெற்றோர் எனக்கு இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன்.
And I grew up in one of the best churches that has ever been.
இது நல்ல மிகவும் நேர்த்தியான அருமையான சபையில வளர்ந்தேன்.
What's my excuse?
என்னுடைய சாக்குப்போக்கு என்ன?
I must take the blame.
நான் தான் அந்த பழியை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Why did I fail God?
ஆண்டவரே, நான் ஏன் தவறினேன்?
Why did I walk away from God?
ஏன் தேவனை விட்டு நான் விலகி போனேன்?
Some of you have not had good parents.
உங்களில் ஒரு சிலருக்கு நல்ல பெற்றோர்கள் இல்லை.
Some of you didn't grow up in a good church.
உங்களில் ஒரு சிலர் நல்ல சபையில் வளரவில்லை.
I have no excuse.
எனக்கு சாக்கு போக்கே சொல்ல முடியாது.
Yet I fail God.
ஆனாலும் நான் தேவனிடத்தில் தவறினேன்.
God says the least you can do is take the blame for them.
நீ குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த பழியை நீ எடுத்துக்கொள்.
Stand in the gap.
திறப்பின் வாசலில் நில்.
Lord, I want to have that heart.
ஆண்டவரே, அந்த இதயமனக்கு தேவை.
If I want to have a first love for God.
நான் தேவனிடத்திலே முதல் அன்பை கொண்டிருக்க வேண்டுமானால்.
If I want to be filled afresh with the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமானால்.
Then I want to have that heart like David.
தாவீதைப் போல அந்த இதயமனக்கு தேவை.
And then we see the other thing that he did in verse 24.
24-ஆம் வசனத்திலே.
He wanted to offer a sacrifice. That's a very nice thing to want to offer a sacrifice.
1 அதிகாரம் 24-ஆம் வசனத்திலே பலி செலுத்த விரும்பினார்.
So then we'll read verse 22 through 24.
22-ல இருந்து 24 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது 1 21-ஆம் அதிகாரம் 22-ல இருந்து 24 வசனங்கள். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்தான்.
The whole land belonged to the king.
அந்த முழு தேசமும் ராஜாவுக்கு சொந்தமானதுதான்.
Who made God king? Who made David the king?
தாவீதை ராஜாவாக்கினது யார்?
God did.
தேவன் ஆக்கினார்.
So God gave David the whole land.
ஆகவே அந்த முழு தேசத்தையும் தாவீதுக்கு தேவன் தான் கொடுத்தார்.
He had the right to take it.
அதை எடுத்துக்கொள்வதற்கு அவனுக்கு சகல உரிமையும் இருக்கிறது.
He didn't use his position as king.
இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தை அவன் இதற்காக பயன்படுத்தவில்லை.
He didn't think of himself as the king.
தன்னை ஒரு ராஜாவாக அந்த இடத்திலே எண்ணவில்லை.
He said this is land. I will pay the full price for it.
இது ஒரு நிலம், அதற்கு வேண்டிய பணத்தை நான் கட்டுகிறேன்.
I'm going to lay down my right to being the king.
நான் ராஜாவாக இருக்கக்கூடிய என்னுடைய உரிமையை இப்பொழுது நான் எடுத்து கீழே வைத்து விடுகிறேன்.
I'm an ordinary person.
நான் ஒரு சாதாரண மனிதன்.
I'll pay the full price is what he says here.
இந்த நிலத்திற்கு தேவையான முழு பணத்தையும் நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்கிறார்.
Because I want to offer God something that costs me.
ஏனென்றால் ஒரு விலைக்கரியம் செலுத்தி நான் தேவனுக்கு ஒன்றை செலுத்த வேண்டும், பலியை செலுத்த வேண்டும்.
God, I want to give you something costly.
ஆண்டவரே விலையேறப்பட்டதை உமக்கு நான் கொடுக்க வேண்டும்.
And in the new covenant, God is not interested in money.
புதிய உடன்படிக்கையில் தேவனுக்கு பணத்திலே விருப்பம் இல்லை.
In our church,
நம்முடைய சபைகளிலே,
we tell the people,
ஜனங்களுக்கு நாம் சொல்லுகிறோம்,
the last thing God wants is your money.
தேவனுக்கு தேவைப்படுகிற கடைசி காரியம் தான் உங்களுடைய பணம்.
In most of the churches, people tell you that's the first thing God wants.
மற்ற சபைகளிலே முதலாவது தேவை உங்கள் பணம் என்று சொல்கிறார்கள்.
We don't say God doesn't want your money because God does say give.
பணமே தேவனுக்கு தேவையில்லை என்று நாம் சொல்லவில்லை. ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் கொடுக்க முடியாது சொல்லி இருக்கிறார்.
But we say it's the last thing God wants.
ஆனால் தேவனுக்கு தேவையான கடைசி காரியம் அதுதான்.
It's not at all costly to write a check.
ஒரு காசோலையிலே பணத்தை எழுதுவது என்பது கஷ்டமான காரியமே இல்லை சிலருக்கு.
God wants, in the new covenant, God wants our body.
புது உடன்படிக்கையிலே தேவனுக்கு தேவையானது நம்முடைய சரீரம்.
That is what is costly.
அதுதான் விலையேறப்பட்டது.
This mountain where David offered a sacrifice was the same mountain where Abraham offered Isaac.
இந்த தாவீது வாங்கி பலி செலுத்தின அந்த மலைதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும் முடியாது வந்த அதே மலை.
Abraham offered his most precious possession.
ஆபிரகாம் தனக்கு இருந்த விலையேறப்பெற்ற அந்த சொத்தை அங்கே பலியிட்டான்.
And in all of our lives, our most precious possession is our will.
நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு விசேஷித்த காரியமானது நம்முடைய சித்தம்.
To do whatever we want to do.
நாம் என்ன விரும்புகிறோமோ அதையே நான் செய்வேன் என்று சொல்கிற அந்த சித்தம்.
I have small children.
எனக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
I can already tell.
நான் ஏற்கனவே சொல்ல முடியும்.
That they don't want to do what daddy and mommy tell them to do.
அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்ல.
Many times they obey.
பல சமயங்களில் கீழ்ப்படிவார்கள்.
But sometimes I can tell.
ஆனால் சில சமயங்களில் நான் சொல்ல முடியும்.
There is that wolf inside of them.
அவர்களுக்குள்ளே அந்த ஓனாய் பதுங்கி இருக்கிறது.
Don't listen to what daddy and mommy say.
அப்பா அம்மா சொல்றதுக்கு கேட்காத.
You know more than daddy and mommy.
அப்பா அம்மா காரணம் உனக்கு தான் நல்லா தெரியும்.
Small little wolf it starts growling every now and then.
சின்ன ஓனாய் அங்க பதுங்கி இருக்கு. அப்ப இப்போ அப்பவுமாக அப்படியே பாயும்.
It gets bigger and bigger over time.
நாட்கள் செல்ல செல்ல அந்த ஓனாய் பெரிதாகி கொண்டே இருக்கிறது.
When you become teenagers.
நீ 18 பருவத்தில் வரும்பொழுது.
When you become 20s is almost like a big grown wolf.
18 வயசாகும் பொழுது பார்த்தா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சீய சித்தம் பெரிய ஓனாயா கொழுத்து வளர்ந்திருக்கிறது.
Growling at the father and the mother.
அப்பா அம்மாவை பார்க்கும் பொழுது சீறுகிறது.
Growling at the elders.
மூப்பர்களை பார்த்தால் சீறுகிறது.
Growling at the teachers and the professors at school and the government.
பள்ளியிலும் கல்லூரியிலும் உள்ள ஆசிரியர்கள் பேராசிரியர்களை பார்த்தாலும் அரசாங்க அதிகாரிகளை பார்த்தாலும் அது சீறுகிறது.
All because I'm saying don't tell me what to do.
அதெல்லாம் எதற்காக என்று சொன்னா நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வேண்டாம்.
I will do whatever I want to do.
நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன்.
I want to look at that girl, I will look at that girl.
இந்த பெண்ணை நான் இச்சையோட பார்க்கணும்னா நான் பார்ப்பேன்.
If I want to have those friends, I will have those friends.
இந்த நண்பர்கள் எனக்கு தான் இருக்கணும்னா அந்த கெட்ட நண்பர்கள் தான் நான் அவங்களோட தான் பழகுவேன்.
And on and on.
இப்படியே போய்கொண்டே இருக்கிறது.
And God is saying,
தேவன் சொல்கிறார்,
offer me this costly thing.
இந்த விலையேறப்பெற்ற அந்த உடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நீ அர்ப்பணிப்பாயா?
Your will.
உடைய சித்தம்.
This is the thing God asks for first.
இதைத்தான் தேவன் முதலாவது கேட்கிறார்.
When we ask us to give our lives to Jesus, that's what you say.
நாம் தேவன் ஆண்டவருக்கென்று உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லும்போது இதைத்தான் அவர் கேட்கிறார்.
That means give your will.
உடைய சித்தத்தை கூட என்று தான் கேட்கிறார்.
And you say, God, I don't want to do whatever I want anymore.
அப்படியான என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் விரும்புறதை நான் இனி செய்ய மாட்டேன்.
And then we read that if you do that, God says, now you have Jesus, you have the Holy Spirit living in you.
அப்படி நீ செய்ய வந்துவிட்டால் உனக்குள்ளே பரிசுத்தாவியன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
How much money should I give? No, you don't have to give any money.
வேற பணம்லாம் நீ கொடுக்கணும் தேவையில்லை.
You have to sign a document? No, you don't have to sign a document.
இப்போ பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டுமா? வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை.
All you have to say is,
நீ சொல்ல வேண்டியதெல்லாம்,
Lord, I give over control of my life.
ஆண்டவரே இந்த வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன்.
And if you do that, God's, and if you mean it, God says, I'll give you my very Holy Spirit.
நீ அதை அர்த்தப்படுத்தி சொல்வாயானால் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் என்னுடைய பரிசுத்த ஆவி உனக்கு தருகிறேன்.
God's Holy Spirit is God himself.
பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனே தான்.
He is the most powerful being in the universe.
இந்த அண்ட சராசத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர்தான்.
So what do I have to give God to pay me as payment for the whole God himself?
ஆகவே தேவனுக்காகவே நான் ஒரு கட்டணமாக நான் என்னத்தை கொடுக்க முடியும்?
God says the most valuable thing you own.
உனக்கு இருக்கக்கூடிய மிக விலையேறப்பட்டதை கொடு என்று சொல்கிறார்.
What is that? My car, my house, my money?
காரா, என்னுடைய வீடா, என்னுடைய பணமா?
No, your will.
இல்லை, உன்னுடைய சித்தம்.
Give me something costly.
விலையேறப்பட்டதை நீ கொடு.
This is what God is looking for.
விலைக்கிரயத்தை கொடு. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார்.
And we see that once David did this,
தாவீது இதை செய்த மாத்திரத்தில்,
this is the beautiful affirmation from God that God had seen a different David now.
தேவன் இப்பொழுது வித்தியாசமான ஒரு தாவீதை பார்த்தார் என்பதை சொல்லுவதற்குரிய நிச்சயம் இதுதான்.
I don't see this when David repented from Bathsheba.
பத்சேபாளுடத்திலே பாவம் செய்தபொழுது மனந்திரும்பின அந்த தாவீதுடத்திலே இதை நான் பார்க்கவில்லை.
I don't see this happen then.
அப்பொழுது நான் அதை பார்க்கவில்லை.
But I see this happen here.
ஆனால் இங்கே நடக்கிறதை பார்க்கிறேன்.
We can read verse 26.
26 ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Kings 21:26. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு
சொன்னார்.
எவ்வளவு ஒரு வியக்கத்தக்கதான ஒரு காட்சி பாருங்கள்.
Fire coming from heaven.
வானத்திலிருந்து அக்னி இறங்கி வருகிறது.
Many times I light the fire.
அநேக சமயத்தில் நானும் அக்னியை விரும்பி இருக்கிறேன். நான் அக்னியை கொளுத்திருக்கிறேன்.
Not many times fire came from heaven.
ஆனால் பல சமயங்களில் வானத்திலிருந்து அக்னி வரவில்லை.
Elijah fire came from heaven.
எலியா வானத்திலிருந்து அக்னி வந்தது.
I think this is the only time in David's life that fire came from heaven.
நான் நினைக்கிறேன் இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் தாவீதுடைய முழு வாழ்க்கையிலேயும் கூட அக்னி வானத்திலிருந்து இறங்கினது.
David killed Goliath, no fire from heaven.
தாவீது கோலியாத்தை கொன்றபொழுது வானத்திலிருந்து அக்னி வரவில்லை.
But at this time in his life,
அவர் வாழ்க்கையில் இந்த கட்டத்திலே,
when David had surrendered everything,
தாவீது எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்த பொழுது, அர்ப்பணித்த பொழுது,
and was willing to take the blame,
அந்த பழியை தான் ஏற்றுக்கொள்ள ஒத்துக்கொண்ட பொழுது,
God responds by sending his fire.
தேவன் தம்முடைய அக்னியை அனுப்பி மாறுத்தரம் கொடுத்தார், பதில் கொடுத்தார்.
For those of us who are seeking for a fresh baptism in the Holy Spirit.
ஆண்டவரே எனக்கு புதிதாய் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும்.
For those of us who want to be filled with the Holy Spirit.
அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும்.
It's free.
இலவசமாய் தருகிறார்.
But it's going to be costly.
ஆனாலும் அது விலையேறப்பட்டதா இருக்கிறது. விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது.
It requires a heart that says, Lord, I'll take the blame.
ஆண்டவரே நான் இந்த பழியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இதயம் அதற்கு தேவை.
This is not an easy thing to really say from our heart.
உள்ளத்திலிருந்து சொல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
As we saw in David, David said, Lord, I've sinned, I've committed a great sin, please forgive me.
முன்னால் தாவீதே ஜெபித்தார், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், மன்னிங்க என்றெல்லாம் சொன்னார்.
But David, God was not fooled.
ஆனால் தேவன் அதில் ஏமாற்றப்படவில்லை, வஞ்சிக்கப்படவில்லை.
God's looking at the heart.
ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார்.
And God is looking for me to come to the point where I say, God, I am the one who's the worst.
ஆண்டவரே நான் தான் மோசமானவன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
I really am.
ஆண்டவர் உண்மையாலுமே நான் அப்படி தான் இருக்கிறேன்.
These are the ones who are not as bad as me.
ஆண்டவரே இங்க இருக்கிற என்னை போல மோசமானவர்கள் அல்ல.
Not words.
வார்த்தைகள் அல்ல.
So something that comes into my heart.
என் உள்ளத்திலே வரக்கூடிய ஒன்று.
I have to meditate on this.
இதை நான் தியானிக்க வேண்டும்.
I'm not saying you can just say it and it'll happen automatically.
நீங்க வாயை திறந்து இப்படி சொன்னீங்கன்னா தானாக நடக்கும் என்று நான் சொல்லவில்லை.
But you know you have to immerse ourselves in this.
இதிலே நாமாக மூழ்க வேண்டும். தியானித்து மூழ்க வேண்டும்.
And I must recognize that the most costly thing is what God wants me to give.
என்னுடைய விலையேறப்பட்ட ஒன்றை தான் நான் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And it's my will.
அது என்னுடைய சித்தம்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
God, my will is the most costly thing. I want to give this to you.
ஆண்டவரே என்னுடைய சித்தம் தான் எனக்கு விலையேறப்பட்டதா இருக்கிறது. அதையே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
Then the Lord will answer with fire.
அப்பொழுது தேவன் அக்கினியாலே உத்தரவு கொடுப்பார்.
He'll have our lives be filled with the Holy Spirit.
நம்முடைய ஆவியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க முடியும்.
But then that's not the end of the story.
அது கதையின் முடிவல்ல.
Because here's what I see happens after David is filled with the Holy Spirit.
தாவீது பரிசுத்தாவின் நிரப்பப்பட்ட பிறகு நடக்கிறதை நான் இப்பொழுது பார்க்கிறேன்.
You see from chapter 22 all the way to chapter 29 or 30 when he dies.
22 அதிகாரத்தில் ஆரம்பித்து 29 அதிகாரம் வரை மரிக்கும் வரை.
From chapter 22 verse 1 right after this story
in the sambathukku pinbu 22nd adhigaram 1st vasanathilirundhu
I don't have the time but if you read all the rest of David has only one burden
immediately ella adhigarangalaiyum neengal vasithu paarthal Davidukku irundhathu ore oru baaram dhaan
to prepare the temple of God
devudaiya aalayathirkku vendi aayatha panigalai seivathu
to build the temple of God
devudaiya ஆலயத்தை கட்டுவது.
He couldn't build the temple of God because God said that's not going to be for you, that's going to be for your son.
தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய பணி உன்னுடையதல்ல, உன்னுடைய குமாரன் கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார்.
But he prepared everything.
ஆனால் தேவாலயம் கட்டப்படும்படியாக எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்தார்.
He prepared the materials.
பொருட்களை வாங்கி குவித்தார்.
He prepared the Levites.
லேவியர்களை தயார் செய்தார்.
The musicians, the gatekeepers, all kinds of things.
யாரெல்லாம் இசைக்கருவிகளை வாசிக்க வேண்டும், யாரெல்லாம் காவல் காக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார்.
The whole the rest of his life he was king of Israel.
அவன் வாழ்க்கை முழுவதுமாய் இஸ்ரேல் ராஜாவாக இருந்தார்.
But he sold out the rest of his life to build the temple, get the body of Christ built.
ஆனால் இதற்கு பிறகு அவர் தன்னை தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாக கிறிஸ்துவின் சரீரமாக சபை கட்டப்பட முடியாத தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார்.
This will be the mark.
இதுதான் அந்த அடையாளம்.
That we are truly filled with the Holy Spirit.
நாம் உண்மையாலுமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இதுதான் அடையாளம்.
That we will have a longing to build the body of Christ.
தேவ சரீரமாய் சபையை கட்டக்கூடிய பணியிலே நாம் வாஞ்சையுள்ளவர்களாய் இருப்போம்.
This won't be a response to a message we hear.
இது ஏதோ செய்தியை கேட்டதனாலே வரக்கூடிய ஒரு பிரதியுத்தரம் அல்ல.
God didn't give him a good speech on now you have to build the temple again, prepare all the materials.
தேவன் இங்கே ஒரு செய்தி அவனுக்கு கொடுக்கவில்லை. நீ இப்பொழுது தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் ஆயத்தப்படுத்த எல்லாம் பேசவில்லை.
David's heart was changed.
தாவீதின் இருதயம் மாற்றப்பட்டு விட்டது.
Now his heart was restored with God.
இப்பொழுது இவனுடைய இருதயமான தேவனோடு கூட ஒன்றாகி விட்டது.
It says in 1 Samuel 21 verse 27 the Lord commanded the angel and he put his sword back. There was no enmity anymore between God and David.
பட்டயத்தை உரையிலே போடு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இனிமேலும் தாவீதுக்கும் தேவனுக்கும் எந்த பகையும் இல்லை.
Now there was rest.
இப்பொழுது அங்கே இளைப்பாறுதல்
between God
தேவனுக்கும்
and David
தாவீதுக்கும் இடையிலே.
And when there's rest between God and us
தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இளைப்பாறுதல் இருக்குமேயானால்,
when there's communion between God and us
தேவனுக்கும் நமக்கும் இடையிலே நல்ல ஒரு உறவு இருக்குமேயானால்,
God can give us his burden.
தேவன் தம்முடைய பாரத்தை நமக்கு கொடுக்க முடியும்.
And his burden is always for the church.
அவருடைய பாரம் எப்பொழுதுமே தம்முடைய சபை கட்டப்பட வேண்டும்.
Church is not a building.
சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல.
Church is people.
சபை என்பது ஜனங்கள்.
Jesus loved the church and gave himself up for it.
சபையிலே அன்பு கூர்ந்து தம்மே அதற்காக ஒப்பு கொடுத்தார் இயேசு.
It says in Ephesians 5.
எபேசியர் 5 இல் வாசிக்கிறோம்.
He loved the church so much that he gave himself up for it.
அவர் சபை அந்தளவு நேசித்தபடியால் தன்னை அதற்காக அர்ப்பணித்தார்.
This is the burden of the love of Jesus.
இதுதான் இயேசுவின் அன்பின் பாரம்.
So when we have when we're filled with the Holy Spirit, we're filled with the love of God.
நாம் தேவ பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பினாலே நம்முடைய இருதயங்கள் நிரப்பப்படும் பொழுது,
because the love of God in Romans 5:5 the love of God has been shed through the Holy Spirit.
பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோம்.
The love of God has been poured over our lives.
நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக.
So we'll get the love of Jesus that wants to give himself for the
ஆகவே நாம் இயேசுவுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது என்ன அன்பு என்று சொன்னால் சபைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது.
That wants to lay down our lives for the brothers and the sisters.
சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய ஜீவனை அர்ப்பணிப்பது.
This won't be a command.
இது ஒரு கட்டளை அல்ல.
Jesus says in John chapter 10 verse 18 I lay down my life on my own initiative. Nobody tells me to do it. I'm doing it on my own.
இயேசு சொல்கிறார் யோவானிலே நாம் வாசிக்கிறோம் 10 அதிகாரத்திலே என்னுடைய ஜீவனை நானாகவே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். யாரும் என்றதிலே சொல்லவில்லை, நானாக அர்ப்பணிக்கிறேன் என்று
சொல்கிறார். God wants to fill us with the Holy Spirit.
தேவன் நம்மை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படியாய் விரும்புகிறார்.
So that from our innermost being we have this desire to feed and to quench the thirst of other people.
மற்ற மக்களுடைய தாகத்தை தணிக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை வாஞ்சி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I don't want to help the church out of a command.
நான் தேவன் கட்டளையிட்டபடினாலே சபைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை.
I want my heart to be changed.
நான் இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்.
So that I love even those who shouldn't be loved.
நேசிக்க முடியாதவர்களையும் நேசிக்கும்படியாக.
That I can love the enemies.
சத்துருக்களையும் நேசிக்கும்படியாக.
The people in the church who don't like me.
சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நான் நேசிக்க முடியாக.
Even them I can give myself for them.
அவர்களுக்கும் கூட நான் என்னையே அர்ப்பணிக்க முடியாக.
Lord I want a heart like that.
ஆண்டவரே அது போல ஒரு இதயம் எனக்கு தேவை.
Only you Lord can fill me with the Holy Spirit.
நீர் மாத்திரம் ஆண்டவரே பரிசுத்தான அபிஷேகத்தில் என்னை நிரப்ப முடியும்.
Only you can give me that kind of love.
நீர் மாத்திரம் ஆண்டவரே இவ்விதமான அன்பை எனக்கு கொடுக்க முடியும்.
So Lord I want to be the one who takes the blame.
ஆண்டவரே பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்க விரும்புகிறேன்.
I don't want to blame anybody else.
வேறு யாரையும் நான் பழி சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம் ஆண்டவரே.
The reason why others are not receiving the rivers of living water is because I have not been baptized in the Holy Spirit.
ஆண்டவரே அநேகர் ஜீவனுள்ள நதியை பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே நான் பரிசுத்தாவியால் நிரப்பப்படாமல் இருப்பதுதான் காரணம்.
Because if the fire of God would fall on my life rivers will come from me.
ஆண்டவரே தேவனுடைய அக்கினி என் மீது விழும்பொழுது எனக்குள்ளாக இருந்து ஜீவத்தண்ணீரோடு நதிகள் புறப்பட்டு ஓடும்.
and others can drink of it.
மற்றவளதை பருக முடியும்.
So Lord, I want to take the blame.
ஆண்டவரே, நான் அந்த பழியை ஏற்றுக் கொள்கிறேன்.
I am not taking my life seriously.
என்னுடைய வாழ்க்கை நான் சீரியஸா எடுத்துக் கொள்ளவில்லை ஆண்டவரே.
I want to turn to you with all of my heart.
என் முழு இதயத்தோடு கூட உம்மை திரும்ப விரும்புகிறேன்.
I'm not going to debate that he is only giving 20% and somebody else is giving 80%. I myself am not giving 100%.
ஆண்டவரே, இவர் 20% கொடுக்கவில்லை, இவர் 18% கொடுக்கவில்லை என்றெல்லாம் நான் சொல்லப் போவதில்லை. நான் 100% கொடுக்கவில்லை ஆண்டவரே.
You only care if it's 100 or 0.
ஆண்டவரே, நீர் கரசனைப்படுகிறதெல்லாம் நூற்றுக்கு நூறா அல்லது பூஜ்யமா?
I'm not 100, Lord.
நான் 100 அல்ல ஆண்டவரே.
I'm not going to point the finger at somebody who's 20% because I'm 30%.
நான் 30% இருக்கிறபடினாலே 20% கொடுக்கிறவனை பார்த்து நான் கையை நீட்ட விரும்பவில்லை.
Lord, I'm not 100%.
ஆண்டவரே, நான் 100% இல்லை ஆண்டவரே.
Lord, I want to become 100%.
ஆண்டவரே, நான் நூற்றுக்கு நூறு வர வேண்டும் ஆண்டவரே.
That is why the rivers of living water isn't flowing in my church.
ஆகவே தான் அந்த சபையிலே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு பொழிந்தருளப்படவில்லை.
I'm the one. Don't your people, Lord, please help them, but help me.
ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய ஜனங்களை உதவி செய்யும் ஆண்டவரே, ஆனால் எனக்கு உதவி செய்யும்.
I want to give you something costly.
நான் வெளியேறப்பட்டதை விலைக்கரையும் செலுத்தி ஒன்றை செலுத்த வேண்டும்.
Every day, Lord, I want to give you my will.
ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை முழுமையாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன்.
One day at a time.
ஒரு நாளிலே ஒரு முறை.
I want to give you my will.
ஆண்டவரே, என் சித்தத்தை அர்ப்பணிக்கிறேன்.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.